இன்னைக்கு வந்து எரேமியா 17 அதிகாரத்திலிருந்து பேச இருக்கிறேன். ஓகே, முதல் பாடத்திலிருந்து. ஆகவே முதல் பாடத்துல 13 வசனங்கள் இருக்குது, ரைட்? ஆனா இன்றைக்கு வந்து ஒரு பிக் ஓவர் வியூ. சோ ஐ நீட் யுவர் ப்ரேயர்ஸ். காரணம், ரீசெண்டா நம்ம லூக்கா சுவிசேஷத்தை திருச்சபையாக நாம் தியானித்தோம். இன்றைக்கு ஜோ சொன்னாங்க அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 5 அதிகாரத்துல இருக்கும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எஸ், லூக்கா 24 அதிகாரம் முடித்து விட்டு அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 5 அதிகாரத்துக்குள்ள வந்திருக்கும். லூக்கா இந்த சுவிசேஷம் வாசிக்கும் போது ஒருவேளை நீங்க கவனித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அநேக கனிகள், ஃப்ரூட்ஸ், அதை குறித்து நிறைய பகுதி வந்துச்சு. நான் ஒவ்வொரு நாளும் ஒரு சாப்டர் வாசிக்கும் போது அந்த பகுதி வரும்போது எனக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு, எப்படியாவது இந்த கனிகள் அல்லது இந்த ஃப்ரூட்ஸ் இதை குறித்து ஒரு சர்மன் சீரீஸ் ஒன்னு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதற்காக நீங்களும் ஜெபித்தீர்கள். மண்டே ப்ரேயர்ல மென் சேர்ந்து ஜெபித்தார்கள், அதே போல வென்ஸ்டே ப்ரேயர்லும் விமன் சேர்ந்து ஜெபித்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். சோ ஆண்டோட கிருபினால we are going to start the new sermon series from today. The sermon series titled fruit bearing tree, kani tarum maram, kani tarum maram. So indraki nam dhyanikka pogura thalaippu vandu planted by streams of water, planted by streams of water. Neer kaalgalil oramai nadapatta, neer kaalgalin oramai nadapatta. So I don't know, I just started this weekend. I'm sure that I have another 4 or 5 weeks more. So in the naangal adu 5 vaarangal la kurippaga indraki naam Eremiya Thirkkadarsana pusthakathilirundhu dhyanikkirukkom. Andra sutthamana next week Yesaya Thirkkadarsana pusthakathilirundhu dhyanikkirukkom, and then Ezekiel Thirkkadarsana pusthakathilirundhu, then John 15, and then Galatians 5, and then பாலுடைய லெட்டர்ஸ்ல கூட இந்த ஃப்ரூட் பத்தி அதிகமாக சொல்லி இருக்கிறார். சோ ஐ வில் ட்ரை டு பிரிங் as much as I can and preach this sermon series planted by streams of water, fruit bearing tree. So நம்முடைய திருச்சபையில இந்த வருஷத்துல நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அல்லது ஒரு டைட்டில், தீம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொண்டது ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, த இயர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. சோ 4 மாதங்கள் ஆகி கொண்டிருக்கிறது இந்த நியூ இயர்ல. இந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை தான் நாம் பல விதங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். So we are approaching spiritual maturity through various ways, okay, through different doors. Spiritual maturity அதை பல விதங்களில் பல கோணங்களில் நாம் திருச்சபையாக இந்த நாட்களில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வருஷத்துல தியானிச்சது 7 signs of spiritual maturity. 7 அடையாளங்கள். ஒருவன் ஆவிக்குரியவன் என்று நாம் சொல்லும் போது அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய 7 அடையாளங்களை 7 வாரமாக நாம் தியானித்தோம் பிலிப்பியர் 4 அதிகாரத்திலிருந்து. அதற்கு பிறகு அதே ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிய டிசைபிள்ஷிப் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் 3 வாரம் நாம் தியானித்தோம். 3 டிமாண்ட்ஸ் ஆஃப் டிசைபிள்ஷிப், ஏசு கிறிஸ்துவை பின்பற்றி வரக்கூடியவர்கள் மத்தியில் காணப்பட வேண்டிய 3 முக்கியமான காரியங்களை குறித்து நாம் நெக்ஸ்ட் ஒரு மினி சர்மன் சீரீஸ்ல லெந்து காலங்களில் நாம் தியானித்தோம். கடந்த 2 வாரமாக ஈஸ்டர் துவங்கி இன்னொரு சின்ன ஒரு மினி சர்மன் சீரீஸ், நோயிங் காட் அண்ட் மேக்கிங் ஹிம் நோன், ஆண்டவரை அறிவதும் அவரை அறிவிப்பதும் என்கிற தலைப்புல 2 வாரமாக நாம் தியானித்தோம். ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி என்று சொல்லும் போது எஸ், அந்த அடையாளங்கள் முக்கியம், அதே போல டிசைபிள்ஷிப் முக்கியம், அதே போல அவரை அறிகிற அறிவு முக்கியம். டு நோ ஹிம் இன் எ டீப்பர் வே இஸ் இம்பார்ட்டன்ட் if we want to live as spiritually matured people. Adhe pole
ஃப்ரூட் பேரிங் ட்ரீ, கனி தரும் மரம். ஒருவன் ஆவிக்குரியவன் என்று சொல்லும் போது அதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றால் அவருடைய கனியின் மூலமாக அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் இந்த தலைப்பில் நாம் அவைகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஜாஷ்வா சொன்னது போல மனித சத்தத்தின் அல்ல தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். சரியா? இன்னைக்கு we are off to a good start. ஓகே, ஜாஷ்வா வந்து ஒரு ஒரு அதிரடி ஆராதனை வேலையை நடத்தினாங்க. அப்புறம் ஜோ வந்து ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 5 வந்து பேசும்போது எப்படி பேசணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா, மனுஷனை பிரியப்படுத்தல தேவனை பிரியப்படுத்த பேசணும்னு சொல்லி. ஆகவே அந்த வேகம், இந்த ஒரு வைராக்கியம், ஆனா இதன் மத்தியில் தேவன் நம்மோடு பேச வேண்டும். ஓகே, லெட்ஸ் லுக் டு தி லார்ட் இன் பிரேயர். ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நாங்கள் வெறும் மனித சத்தத்தை அல்ல, உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு நீ இது நாளுக்குரிய மன்னாவாக, இந்த வாரத்துக்குரிய மன்னாவாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ளப்பட்டையும் சுவாமி, இருதயத்தின் யோசனையும் சிந்தையையும் வகையறுக்கக்கூடியதாக இருக்கிறது சுவாமி. இப்பொழுது உங்களுடைய வசனம் எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய யோசனையும் வகையறுத்து ஆண்டவரை நாங்கள் கேட்க போற வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாயும், எங்களுடைய வாழ்க்கைக்கு அதை நாங்கள் பிராக்டிஸ் பண்ணுவதற்கு ஏற்ற விதமாகவும் அமைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கல் அசோசியேஷன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, குறிப்பாக 3rd தேர்ட் சாப்டர்ல தான் இந்த ஃப்ரூட் பத்தி வருது. ஓகே, எப்படிப்பட்ட கான்டெக்ஸ்ட்ல வருது அப்படின்னா, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் அப்படின்னு சொல்லி. எவ்ரி ட்ரீ தேர்ஃபோர் தட் டஸ் நாட் பேர் குட் ஃப்ரூட் இஸ் கட் டவுன் அண்ட் த்ரோன் இன்டு த ஃபயர். ஆகவேதான் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், பேர் ஃப்ரூட்ஸ் இன் கீ keeping with repentance. So John the Baptist emphasis பண்ணது fruit bearing. Okay, let's see Luke chapter 6. லூக்காவின் சுவிசேஷம் 6rd நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஏசுவானவன், ஓகே, ஜான் தி பாப்டிஸ்ட், நெக்ஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்துல வாழும்போது அவர் 6rd சொல்லும் போது என்ன சொன்னார் அப்படின்னா, குறிப்பாக 43rd நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது, அந்தந்த மரம் அதுவின் கனியினால் அறியப்படும். For no good tree bears bad fruit, nor again does a bad tree bear good fruit, for each tree is known by its own fruit. Each tree is known by its own fruit. அதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, parable of the sower, அந்த விதை விதைக்கிறவனுடைய அந்த ஊமை குறித்து இயேசுவானவர் சொல்லும் போது, லூக்கா 8rd நீங்கள் பார்ப்பீர்கள், அங்கேயும் bear fruit with patience அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பார்ப்பீங்க. இல்லனா தமிழ் விதத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. நல்ல விதத்தில் விழுந்த அந்த விதையானது, வசனமானது, அவர்கள் எப்படி பலன் கொடுப்பாங்கன்னா, பொறுமையுடன் நல்ல பலன் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் விதத்துல வாசிக்கிறோம். ஆனால் ஆங்கில விதத்துல வாசிக்கும் போது, they bear fruit with patience அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதே போல லூக்கா 13rd ஒரு பேரபல வாசிக்கிறோம், barren fig tree. அதே மாதிரி தொடர்ந்து நீங்க பாப்பீங்க அப்படின்னா, the parable of the wicked tenants அப்படின்னு சொல்லி ஒரு 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 பேரபல்லையும் இந்த கனிகளை குறித்து பார்க்கிறோம். அடுத்தது லூக்கா 21rd லூக் 21ல fig tree, அத்தி மரம், அதுலயும் நாம் இந்த கனிகளை குறித்து பார்க்கிறோம். இப்படி லூக்காவின் சுவிசேஷத்துல அநேக பகுதியில இந்த கனி தரும் வாழ்க்கை அல்லது கனி இவைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இன்றைக்கு நாம் இந்த தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் எரேமியா 17:1 to 13 வரைக்கும் எடுத்துக்கொள்வோம். எரேமியா, ஜெரேமியா chapter 17 verses 1 through 13. Jeremiah chapter 17 verses 1 through 13. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் நான். இந்த வேதத்துல நீங்க இந்த book ends, okay, if you read the first two chapters of Genesis and if you read the last two chapters of Genesis, நீங்க பாப்பீங்க, நீங்க என்ன பாப்பீங்க அப்படினா, for example, இந்த Genesis 1 ஆம் அதிகாரத்துல 12 ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆதியாகமம் 1 12 ஆம் வசனத்துல, சாரி 12 ஆம் வசனம், பூமியானது புல்லையும் தங்கள் 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 ஜாதியின்படியே விதையையும் பிறப்பிக்கு பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதைகளுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்து தேவன் அது நல்லது என்று கண்டால், நல்லது என்று கண்டார், கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் ஒன்று பண்ணி நல்லது என்று கண்டு கொள்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் முதலாவது ஆண்டவர் படைத்த அந்த ஆதாமை கொண்டு வந்து வைக்கிறார். ஆதியாகமம் 2 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில் வைத்தார். அந்த தோட்டம் எப்படிப்பட்டது பாருங்க, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நல்லதுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சங்களையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாய் ஆயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சோ கனிதரும் செடி, கனிதரும் மரங்கள், ஆறுகள் என்பது நாம் ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம் என்றால், நியூ ஹெவன் நியூ எர்த் பத்தி, பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள், இனி ஒரு சாபம் இராது. தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்கள் நெற்றியில் இருக்கும். சோ இந்த ஜீவ தண்ணீர் அல்லது விருட்சம், இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நம்மளுடைய வேதத்துல, நாம் வைத்துக் கொண்டிருக்கிற வேதத்துல ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ்லயும் சரி இறுதியில நாம் வாசிக்கும் போதும், இது கடவுளுடைய ஒரு பெரிய ஒரு பிளானாக, காட் டிசைராக, காட் இன்டென்ஷன் ஆஃப் ஆர் கிரியேஷனாக காணப்படுகிறது. ஓகே, நாம் கனித்தர வேண்டும். அவர் அந்த ஆண்டவர் படைப்புல நீங்க பார்க்கும்போது கனித்தரும் விருட்சங்களை படைக்கிறார். அப்படி படைக்கப்பட்ட மனிதனை அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாரு. அது மாத்திரம் அல்ல, இறுதியில் நாம் அனைவரும் மீண்டுமாக அவரை சந்திக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் நாம் காணப்படுவோம். செழிப்போடு கனிதரும் செடிகள் மத்தியில் ஆண்டவரை சேவிக்கின்றவர்களாக, ஆண்டவரை ஆராதிக்கின்றவர்களாக இருப்போம். ஆகவேதான் இந்த தலைப்பு அல்லது இந்த குறிப்பு ரொம்பவும் முக்கியமானது. கனிதரும் திராட்சை செடி அல்லது கனிதரும் மரம் என்று சொல்லும் போது ஆண்டவருடைய திட்டத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது மிகவும் தேவையானது. ஆகவேதான் வேதத்துல நீங்க அநேக இடத்துல நீங்க வாசிப்பீங்க. ஆகவேதான் நான் இன்றைக்கு முதலாவது எரேமியா 17 அதிகாரத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் எழுதப்பட்டதனுடைய சூழ்நிலை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை தான். கான்ஸ்டன்டா ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார் யூதர்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவரை பின்பற்ற மறுத்து கொண்டே இருக்கிறார்கள். இதை குறித்து நாம் தொடர்ந்து நாம் வாசிக்க இருக்கிறோம். இப்பவும் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரிக்கப்படுகின்றனர். ஓகே, எரேமியா தீர்க்கதரிசியினுடைய இந்த டைம் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழல். ஏன் அப்படின்னா, இதற்கு பிறகு இந்த இஸ்ரேல் ஜனங்கள், குறிப்பாக யூத ஜனங்கள் எங்க அடிமையாக கொண்டு செல்லப்படுவாங்க, பாபிலோனுக்கு. இந்த பாபிலோனுக்கு நீங்க அடிமைகளாக செல்ல இருக்க போறீங்க, அதற்கு முன்பதாக நீங்கள் மனம் திரும்புங்கள், தேவனை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். என்று அந்த முக்கியமான வசனங்களை சொல்வதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி. ஆகவே அவர் வாழ்ந்த காலத்துல வந்து அவர் வந்து ஒரு தனியாக காணப்படுகிற ஒரு தீர்க்கதரிசியாக, அதுவும் ஆண்டவருடைய தண்டனைக்கு இந்த ஜனங்கள் செல்ல இருக்கின்றார்கள் அதை அறிவிக்கின்ற ஒரு தீர்க்கதரிசியாக, அந்த தண்டனையிலிருந்து இவர்களை எப்படியாவது மீட்டுக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியாக தான் ஆண்டவர் எரேமியாவை வைத்திருந்தார். ஆகவே அவருடைய டைம் வந்து இட்ஸ் லைக் வாஸ் வெரி ஷார்ட் அன்லெஸ் இட் தே ரிபென்டட் அண்ட் ரிட்டர்ன் டு தி லார்ட். பட் வி நோ தி ஸ்டோரி, தி ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டோரி. தே டிட் நாட் ரிட்டர்ன் ஆர் தே டிட் நாட் ரிபென்ட் அண்ட் காட் ஹேண்டட் ஓவர் டு பாபிலோனியன்ஸ் அண்ட் தே கேம் அண்ட் டுக் தீஸ் பீப்புள் ஆஸ் கேப்டிவ்ஸ். வெரி சேட் story. எரேமியா 17 அதிகாரத்தில் நாம் வாசிப்போம். நாம் 17 அதிகாரத்தில் குறிப்பாக முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். யாராவது வாசிக்கிறீங்களா? முதல் வசனத்திலிருந்து 4 வசனங்கள் வரைக்கும் இங்க காணப்படுகிற இந்த 4 வசனங்கள்ல அதுடைய தொகுப்பு என்னன்னா, ஜூடா ஹஸ் ரிஜெக்டட் காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், okay, and they will be judged accordingly. அதுதான் இந்த 4 வசனங்களினுடைய summary. Okay, Judah has rejected God's instruction and they will be judged accordingly. இங்க நீங்க பாத்தீங்கன்னா முதல் வசனத்துல யூதாவின் பாவம் இரும்பெழுத்தானியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவருடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. ஓகே, சில வேளையில நம்ம ரிங்ல, கோல்ட் ரிங்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய பெயரை பதிப்போம்ல, ஒரு என்கேஜ்மெண்ட்ல நம்முடைய வுட் பி பர்சனுடைய பெயரை பதிச்சு ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்றது வழக்கம்ல. சோ அந்த நேம் வந்து பெரும்பாலும் வந்து ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரொம்ப நாள் இருக்கக்கூடியது. ஓகே, அந்த நேம் சீக்கிரமாக போகாது. அதே போலதான் இங்க அந்த யூதாவுடைய பாவம் எப்படி இருக்குதான், இரும்பெழுத்தானினாலும் வைரத்தின் நுனினாலும் எழுதப்பட்டு அவருடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்பிலும் பதிந்திருக்கிறது. அவருடைய பாவங்கள் அந்த அளவுக்கு இருக்குதான், அந்த அளவுக்கு நீக்கக்கூடாதபடிக்கு அது மிகவும் தெளிவாக எழுதப்பட்டு பொறிக்கப்பட்டு காணப்படுகின்றதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். அண்ட் நீங்க தொடர்ந்து நீங்க இந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா, என்ன இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிக்கொண்டே வர்றார் அப்படின்னா, 4 அதிகாரம் 4 வசனம், ஜெரேமியா சாப்டர் 4:4, ஜெரேமியா சாப்டர் 9:25, இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஜூடாஸ் ஹார்ட் இஸ் இன் நீட் ஆஃப் சர்க்கம்சிஷன். இவங்க ஆல்ரெடி விருத்தசேதனம் அடைந்தவர்கள், விருத்தசேதனம் பண்ணப்பட்டவர்கள். ஓகே, ஆனால் இப்போ எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, இருதயத்துல நீங்க மீண்டுமாக விருத்தசேதனம் அடைய வேண்டிய ஒரு டைம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவங்களுடைய இருதயம் அவ்வளவாக பாவத்தில் நிறைந்திருக்கின்றது. எரேமியா 4:4 வசனத்துல வாசிக்கிறோம், யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் என் உக்கிரம் அக்னியை போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கத்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். சர்க்கம்சைஸ் யுவர்செல்வ்ஸ் டு தி லார்ட், ரிமூவ் தி ஃபோர்ஸ்கின் ஆஃப் யுவர் ஹார்ட்ஸ். ஆண்டவர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். ஓகே, இந்த ஆண்டவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் தேவன் அவர்களை பாலும் தேனும் ஊடுருவ கானான் தேசத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் விட்டாலும் அவர்கள் தேவனை மறந்து பொல்லாப்பு நிமித்தமாகவும் பாவத்தின் நிமித்தமாகவும் அவருடைய பாவங்கள் அவர்களை விட்டு நீங்கக்கூடாதபடிக்கு மிகவும் ஒரு அடித்தளத்தில் காணப்பட்டதாக இருப்பதனால எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறாரு, உங்களை விருத்த சேதனம் பண்ணிக் கொள்ளுங்கள், விருத்த சேதனம் பண்ணிக் கொள்ளுங்கள். இந்த விருத்த சேதனம் எதை பத்தி சொல்றாருன்னா இருதயத்தை குறித்து சொல்றார். எரேமியா 9:25-26 வாசிக்கிறோம். ஜெரேமியா chapter 9 verses 25-26. Behold, the days are coming, declares the Lord, when I will punish all those who are circumcised merely in the flesh. இவங்க வந்து மாம்சத்தினுடைய விருத்த சேதனத்தை பெற்றிருக்கிறார்கள், ஆனால் இருதயமோ தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது, இருதயமோ பாவம் நிறைந்து இருக்கிறது, பாவத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட விருத்த சேதனம் பண்ண யாவரையும் எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாபையும் கடைசி எல்லில் வனாந்திரன் குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாம்சத்திலே விருத்த சேதனம் பெற்றிருக்கிறார்கள், ஆனால் இருதயத்தில் அவர்கள் விருத்த சேதனம் பெற நீங்கள் 5:21 வாசிப்பீர்கள் என்றால் these people are senseless people அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல எரேமியா 5:23, எரேமியா 7:24-9:14-11:8 இவைகள் இந்த வசனங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் they have stubborn and rebellious hearts. இஸ்ரேல் ஜனங்களை குறித்து, யூதா ஜனங்களை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை, இது எரேமியாவுடைய வார்த்தை அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை எரேமியாவின் மூலமாக அவனுக்கு சொல்லப்பட்டது. அவர்களை குறித்து முதலாவது வர்ணிக்கப்பட்டது உண்மையானது என்னன்னா, சென்ஸ்லெஸ் பீப்புள், ஸ்டபன் அண்ட் ரிலிஜியஸ் ரிபல்லியஸ். ஸ்டபன் அண்ட் ரிபல்லியஸ் எரேமியா 5:21 வாசிக்கிறோம். கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமல் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே, ஓ ஃபூலிஷ் அண்ட் சென்ஸ்லெஸ் பீப்புள், ஹூ ஹவ் ஐஸ் பட் சீ நாட், பட் ஹவ் ஹியர்ஸ் பட் ஹியர் நாட். ஆனா எரேமியா 31 நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம், அல்லது இந்த ஜனங்களுக்கு ஒரு புதிய ஒரு உடன்படிக்கையாக ஆண்டவர் சொல்லுகிறாரு. 31:33 அந்நாட்டிற்கு பிற்பாடு, எந்த நாட்டிற்கு பிற்பாடுன்னு நமக்கு தெரியல, ஒருவேளை இந்த பாபிலோனுக்கு அடிமைகளாக சென்று மீண்டும் ஆண்டவர் வந்து அவருடைய உடன்படிக்கை நினைவு கூறுகிற அந்த நாட்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இது ஆண்டவருக்கு பிரியமானது, இது ஆண்டவருக்கு பிரியம். ஆக்சுவலா அவர் நமக்கு தேவனாயிருப்பது, நாம் அவருக்கு ஜனங்களாயிருப்பது, நாம் அவர் நமக்கு தேவனாயிருப்பது, நாம் அவருக்கு ஜனமாயிருப்பது. ஆண்டவர் சொல்ற, நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நிச்சயமாக ஏற்படுத்துவேன், அப்போ அவர்கள் உள்ளத்திலே அந்த நியாய பிரமாணத்தை வைத்து அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று சொல்றார். இந்த 17 தொடர்ந்து நாம் வாசிப்போம். நாம அந்த 2 வாசிக்கும் போது முதலாவது அந்த இருதயத்தை குறித்து, அந்த யூதா ஜனங்களுடைய இருதயத்தை குறித்து கொஞ்சம் சொல்லிட்டு அடுத்தது அவர்களுடைய சில விக்கிரக ஆராதனை குறித்து சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா 17:2 உயர்ந்த மேடுகளின் மேலும் பச்சையான மரங்கள் அண்டையில் இருந்த அவர்களுடைய பலிபீடங்களையும் அவர்களுடைய தோப்புகளையும் அவர்கள் பிள்ளைகள் நினைக்கும்படி இப்படி செய்திருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். 2 வாசிக்கிறோம், அவர்கள் என்ன செய்யறாங்களாம், உயர்ந்த மேடுகளை அமைத்து பச்சையான மரங்கள் அண்டையில் இருந்த அவருடைய பலிபீடங்கள், பச்சையான மரங்களுக்கு பக்கத்துல பலிபீடங்களையும் அமைத்து தோப்புகளையும் வைத்து அங்க ஆண்டவரை மறந்து அந்நிய தெய்வங்களை ஆராதித்துக் கொண்டு வருகிறார்கள். முதலாவது அவருடைய இருதயத்தை குறித்து வாசித்தோம், அவருடைய இருதயங்கள் வந்து பாவத்தால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இருதயம். அடுத்தது அவருடைய ஆராதனை ஒரு அர்த்தமில்லாத ஒரு ஆராதனையாக விக்கிரகங்களை அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் குறிப்பாக உபாகமும் 12 அதிகாரத்தில் சொல்றார், ஓகே, உபாகமும் ஜீட்ரானமி சாப்டர் 12 சொல்றாரு, இவங்க வந்து கானான் தேசத்துக்கு வருவதற்கு முன்னதாக இதெல்லாம் அவங்க ப்ராமிஸ் லேண்டுக்கு வந்தது பிறகு நடக்கக்கூடிய காரியம். ஆனால் இதற்கு வருவதற்கு முன்னதாகவே உபாகமும் 12 அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் துரத்திவிடும் ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்த உயர்ந்த மலைகளின் மேலும் மேடுகளின் மேலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் உள்ள இடங்களை எல்லாம் முற்றிலும் அழித்து, நீங்க போகும்போது இதெல்லாம் நீங்க அழித்து விடணும்னு சொல்றார். ஆனா மாறாக இவங்க என்ன பண்றாங்க, அதே அவர்கள் தெய்வமாக வைத்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மாத்திரமல்ல, இவர்களை தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளும் அதே வம்சாவளியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த அதிகாரத்தை எரேமியா தீர்க்கதரிசி எழுதி கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது, அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை அக்னியால் சுட்டெரித்து அவர்கள் தேவர்களின் விக்கிரங்களை நொறுக்கி அவர்களின் பேரும் அவ்விடத்தில் இராமல் அழியும்படி செய்ய கடவீர்கள். அங்க பேர் கூட இல்லாதபடிக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரால இவங்களுக்கு சொல்லப்பட்டது. அதுவும் குறிப்பா டியூட்ரானமி 16 சாப்டர்ல 21 verse and 22 verse என்ன வாசிக்கிறோம்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிபீட தண்டையில் யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம், 22 யாதொரு சிலையும் நிறுத்த வேண்டாம். இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டது. அந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு போவதற்கு முன்னதாகவே எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் எரேமியா 17 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவருடைய இருதயம் ஆண்டவருக்கு தூரமாக போயிடுச்சு. அது மாத்திரமல்ல, மேடைகளையும் பலிபீடங்களையும் உண்டு பண்ணி விக்கிரக ஆராதனையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளும். ஒருவரை யோசிக்கலாம், இங்கே உட்கார்ந்துருக்கிறவர்கள், நாம் அப்படி விக்கிரகங்களை வைத்து ஆண்டவரை விக்கிரகங்களை வைத்து நாம் வழிபாடுவதில்லையே. பட் ஐடாலட்ரி என்று சொல்லும் போது, விக்கிரக ஆராதனை என்று சொல்லும் போது, வாட் எவர் ஆர் ஹூ எவர் டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் காட் இஸ் ஐடாலட்ரி. வாட் எவர் ஆர் ஹூ எவர் டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் காட் இஸ் ஐடாலட்ரி. ஒருவேளை இன்றைக்கு நம்ம தோப்புகளையும் மரங்கள் பக்கத்துல போய் பலவற்றை உண்டு பண்ணி அதை ஆராதித்தா தான் விக்கிரக ஆராதனை என்று கிடையாது. தேவனை வைக்கக்கூடிய இடத்துல யாரையாவது, தேவனை வைக்கக்கூடிய இடத்துல எந்த பொருளையாவது வைத்தால் அது விக்கிரக ஆராதனை. யோசித்து பார்ப்போமா, இன்றைக்கு தேவனை வைக்கக்கூடிய இடத்துல நான் யாரையாவது வைத்திருக்கிறேன்னா, தேவனை வைக்கக்கூடிய இடத்துல எந்த பொருளையாவது வைத்திருக்கிறேனா? எரேமியா 2 வாசிக்கிறோம். சாரி, நான் இன்னைக்கு நிறைய வசனங்களை கோட் பண்ண வேண்டியிருக்கேன். ஏன்னா இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இருக்கக்கூடியத உங்களுக்கு சுருக்கமாக சொன்னதான், அதற்கு பிறகு அந்த கனிதரும் செடி அதற்கு வரும்போது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, ஆகவேதான் கொஞ்சம் வசனங்களை உங்களுக்கு சொல்றேன். நான் எரேமியா 2 வாசிக்கிறோம். சூழ்நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கிறது இல்ல. சோ அவங்களுடைய பேக்ரவுண்ட், எந்த சூழ்நிலையில அந்த கனிதரும் செடியை குறித்து, கனிதரும் மரத்தை குறித்து ஆண்டவர் பேசுற அப்படின்னு சொல்றது நம்ம புரிந்து கொள்வதற்கு ஏற்றதா இருக்கும். இந்த ஜெரேமியா சாப்டர் 2 verses 20 to 21 என்ன வாசிக்கிறோம்னா, For long ago I broke your yoke and burst your bonds, but you said I will not serve. Yes, on every high hill and under every green tree you bowed down like an oar, yet I planted you a choice vine. Holy of pure seed, how then have you turned degenerate and become a wild vine. பூர்வ காலம் துவங்கி நான் உன் நுகத்துடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன். நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே. இது எகிப்து தேசத்தின் அடிப்படை அடிமைத்தனத்திலிருந்து. ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாய். சி, அவங்களுடைய அந்த அந்த ஐடாலட்ரி வந்து எப்படி எந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சு பாருங்களேன். அவங்க வந்து கடவுளை கம்ப்ளீட்டா மறந்துட்டாங்க. கடவுளை கம்ப்ளீட்டா மறந்துட்டு அந்த விக்கிரக ஆராதனையில வேசியா போறாங்களா அப்படின்னா, தட் பிகேம் அன் ஹேபிட். அதுலயே அது அவங்களுக்கு பழக்கமாயி அவங்க செய்யறது என்னன்னு சொல்லி தெரியாம அதனுடைய விபரீதங்களை குறித்து அறியாமல் அவர்கள் காணப்படுகிறார்கள். நான் உன்னை நல்ல கவனிங்க, அந்த கான்டெக்ஸ்ட் புரிதா இப்போ, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குள்ள திராட்சை செடியாக நாட்டிலே. சி, கடவுளுடைய பிளான் பாத்தீங்களா? இப்போ இவருடைய சூழ்நிலையை நம்ம குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்களுடைய இருதயத்துல அவர்களுக்கு ஒரு 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 சர்க்கம்சிஷன் தேவைப்படுது. மாம்சத்துல சர்க்கம்சிஷன் பண்ணிருக்காங்க, இருதயமும் ஆண்டருக்கு தூரமாக இருக்குது. அடுத்தது தேவனை வைக்கக்கூடிய இடத்துல பல இதங்கள் பல விதமான காரியங்களை வைத்து தேவனை மறந்துட்டாங்க. ஆண்டர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடி. சி, நல்லா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு சொல்றாரு பாருங்களேன் ஆண்டருடைய வார்த்தை. நான் உன்னை நற்கனி தரும், அதுவும் நல்ல கனி. அடுத்தது உயர்குல திராட்சை செடி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, உயர்குள்ள திராட்சை செடியாக நாட்டினே. நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது ஏன்? ஆண்டுடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக மீண்டும் எரேமியா 17 வருவோம். எரேமியா 17 அதுல 3 வாசிக்கிறோம். 3-4 வயல் நிலத்தில் உள்ள என் மலையே, ஆங்கிலத்துல ஆன் த மவுண்டன்ஸ் இன் த ஓப்பன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி இருக்குது. அது எருசலேமை குறிக்கக்கூடியது. நீ உன் எல்லைகளில் எல்லாம் செய்த பாவத்து நிமித்தம் நான் உன் ஆஸ்தியையும் உன் எல்லா பொக்கிஷங்களையும் உன் மேடைகளையும் கூட சூறையிடுவிப்பே. ஓகே, இது ஆண்டுடைய தண்டன், ஆண்டுடைய தண்டனை, ஆண்டுடைய வார்த்தையாக அந்த யூத ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறது. யுவர் வெல்த் அண்ட் ஆல் யுவர் ட்ரெஷர்ஸ் ஐ வில் கிவ் ஃபார் ஸ்பாயில் அஸ் த பிரைஸ் ஆஃப் யுவர் ஹை பிளேசஸ் ஃபார் சின் த்ரூ அவுட் யுவர் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியே நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீ தானே விட்டு விடுவாய். நான் உனக்கு சுதந்திரமாக கொடுத்த இந்த தேசத்தை நீனே விட்டுவிட போற அப்படின்னு சொல்லி சொல்ற. ஓகே, சுதந்திரமாக ப்ராமிஸ்டாக உனக்கு கொடுத்த நான் இந்த இன்ஹெரிட்டன்ஸாக கொடுத்த இந்த தேசத்தை நீனே விட்டுவிட போகிற அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ அறியாத தேசத்தில் உன்னை உன் சத்துருக்களுக்கு அடிமையும் ஆக்குவேன். என்றென்றைக்கும் எரியத்தக்க என் கோபத்தின் அக்னியை மூட்டி விட்டீர்களே. என்றைக்கும் எரியத்தக்க என் கோபத்தின் அக்னியை மூட்டி விட்டீர்களே அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய வசனத்தை வாசிக்கிறோம். இதே போல 597 செகண்ட் கிங்ஸ்ல வாசிக்கிறோம், ஜூடா எக்ஸ்பீரியன்ஸ் பார்ஷியல் கேப்டிவிட்டி அண்டர் நேபுகாத்நேசர். நேபுகாத்நேசர் ராஜாவின் கீழே வந்து 597 பார்ஷலாக சிறைபிடித்து கொண்டு செல்லப்பட்டார்கள். அதுக்கு பிறகு அடுத்த 10 587 மீண்டுமாக அவர்கள் முழுவதுமாக சிறைபிடித்து அழைத்து செல்லப்பட்டார்கள். அவனுடைய தண்டனை வந்து அவர்களுக்கு மிகவும் தெளிவாக இருந்தது. ஆனால் அந்த தருணத்துல, ஆனா இது வந்து இந்த வசனங்களுக்கு பிறகு நடந்தது. ஓகே, பட் 5th இருந்து நம்ம வாசிப்போம். அதுதான் நம்ம இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய முக்கியமான வசனம். எரேமியா 17:5 18 வரைக்கும், எரேமியா சாப்டர் 17:5-8. மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலம் ஆக்கி கொண்டு கத்தரை விட்டு மனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஊரிலும் தங்குவான். ஆனால் அதற்கு எதிர்மாறாக கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இந்த ஜனங்களை குறித்து நாம் தியானித்தோம், ஆண்டவருடைய தண்டனை குறித்து நாம் தியானித்தோம். ஆனால் இந்த வசனம் வந்து தண்டனைக்கு முன்பாக எழுதப்பட்டது. ஓகே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு மிகவும் அழகாக, மிகவும் நற்கனி உயர்குல திராட்சை செடியாக உன்னை நாட்டினேன்னு சொல்றாருல, அந்த கான்டெக்ஸ்ட்ல இங்க என்ன சொல்றாருன்னா, கத்தர் மேல நம்பிக்கையா இருந்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who trusts in the Lord, whose trust is the Lord. Not only we trust in the Lord, but our trust is the Lord. He is like a tree planted by water that sends out its roots by the stream and does not fear when heat comes. For it leaves remain green and is not anxious in the year of drought. For it does not cease to bear fruit. இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த மரத்தை குறித்து பார்க்கிறோம், எப்படிப்பட்ட மரமா இருக்குமா, தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வந்தா கூட இலை பச்சையாயிருக்குமா, உஷ்ணம் வந்தா கூட இலை பச்சையா இருக்குமா, மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் மலைகளே இல்லாம இருந்தா கூட வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். யாரு? கத்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனிதன், கத்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனிதன் வந்து இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த வசனம் ஒருவேளை அனைவருக்கும் நமக்கு தெரிந்திருக்கும்ல, இந்த 17 அதிகாரத்துல ஒருவேளை 17 எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல இருக்கக்கூடிய அத்தனை வசனம் நமக்கு தெரியாம இருந்தாலும் இந்த வசனம் நமக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது ஒரு ப்ராமிஸ் வேர்ஸ், ஒரு வாக்கு தத்துவமான ஒரு வசனம். ஒருவேளை நம்முடைய அந்த ப்ராமிஸ் கார்ல கூட இந்த வசனங்கள் வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஒரு தன்மை இருக்குல்ல, அந்த காரியத்தை மட்டும் நம்ம செய்துட்டோம் அப்படின்னா இப்படியாக கனி தரும் மரத்தை போல நாம் இருப்போம் அப்படின்னு சொல்லி அழகாக வாசிக்கிறோம். இதை தான் சங்கீதம் 1 கூட வாசிக்கிறோம். நாம் மாறி மாறியாக வாசிக்க கேட்ட சங்கீதம் 1 என்ன வாசித்தோம் என்றால், துன்மார்க்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழி நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த சங்கீதம் 1 இந்த எரேமியா 17 அதிகாரத்தையும் நீங்க வைத்து பாருங்களேன். சங்கீதம் 1 எரேமியா 17, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனால் கர்த்தரையே நாம் நம்பிக்கையாக வைக்க வேண்டும். அவரையே நாம் நம்பிக்கையாக வைக்கும் போது இது நிச்சயமாக நடக்கும். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த சங்கீதம் 1 எரேமியா 17 வச்சு நீங்க பார்க்கும்போது, the difference between trusting in people and trusting in the Lord is the difference between cursed and blessed. அந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17 அதிகாரத்துல வாசிக்கும் போது அங்க எதை நம்ம ட்ரஸ்ட் பண்றோம், ஓகே, are we trusting the Lord? அப்படி நாம் ஆண்டவரை நாம் நம்பிக்கையாக வைக்கும் போது இந்த சங்கீதம் 1 அதிகாரத்துல என்ன நாம் பார்க்கிறோம் என்றால், will be blessed. நாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வாசிக்கிறோம். The contrast is between trust in human effort or reliance on God. Are we trusting in our own efforts or trusting in the Lord? யூதா ஜனங்கள், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடியே அந்த கானான் தேசத்தை தரும்போது அந்த ஆசீர்வாதத்துல மகிழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னவைகளை மறந்து போய்விட்டார்கள். ஆண்டவர் சொன்னவைகளை மறந்து போய் அவர்கள் விக்கிரக தோப்புகளெல்லாம் உண்டு பண்ணி அவர்களையே நம்பிக்கையாக அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் நாம் அப்படி நம்பிக்கையாக இருக்கும் போது கனிதரும் செடியாக நாம் இருக்க முடியாது. சோ ஃபர்ஸ்ட் நாலு வசனத்துல அவருடைய இருதயத்தை குறித்தும் அவருடைய பாவங்களை குறித்தும் சொல்லிவிட்டு கடைசியில இந்த இறுதி இந்த இந்த ஏழாம் வசனத்துல எட்டாம் வசனம் அடுத்த ஃபோர் வேர்ஸ்ல ஓகே 5, 6, 7, 8 இந்த ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி விட்டுட்டு மீண்டுமாக ஆண்டவருடைய வார்த்தை அவங்களுக்கு என்ன சொல்றார் அப்படின்றத பார்ப்போம். எரேமியா 17:9 வாசிக்கிறோம், எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார். ஓகே, இந்த வசனமும் எந்த கான்டெக்ஸ்ட்ல இருக்குது, இந்த எரேமியா 17 தான் இருக்குது. எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. The heart is deceitful above all things and desperately sick. Who can understand it? இந்த ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்குரிய பதிலையும் அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். ஓகே, அதை அறியத்தக்கவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு பிறகு அதை அறிந்தவர் யார், அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். ஒருவேளை நாம் ஆண்டவரை நம்பி இருக்கிறோமா இல்லையா என்பதை யார் ஆராய்ந்து அறிந்திருக்கிறாராம், இருதயங்களை சோதித்து அறிகிறவர் அறிந்து வைத்திருக்கிறார். எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் அவன் வழிகளுக்கும் செய்களின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். The Lord searched the heart and test the mind to give every man according to his ways and according to the fruit of his deeds. யோவான் 8:44 வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம், பிசாசானவனை குறித்து வாசிக்கும் போது அவன் தான் ஃபுல் ஆஃப் டிசீட் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். 44 வசனத்துல, யூ ஆர் ஆஃப் யுவர் ஃபாதர் த டெவில் அண்ட் யுவர் வில் இஸ் டு டூ யுவர் ஃபாதர்ஸ் டிசைர்ஸ். ஹி வாஸ் எ மர்டரர் ஃப்ரம் த பிகினிங் அண்ட் டஸ் நாட் ஸ்டாண்ட் இன் த ட்ரூத் பிகாஸ் தேர் இஸ் நோ ட்ரூத் இன் ஹிம். வென் ஹி லைஸ் ஹி ஸ்பீக்ஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன் கேரக்டர் ஃபார் ஹி இஸ் எ லையர் அண்ட் த ஃபாதர் ஆஃப் லைஸ். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாஸ் ஆனவனால் உண்டானவைகள் உங்கள் பிதாவின் இச்சையின்படியே செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடினால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இருதயமே திருக்குறதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார், அவரே ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அந்த திருக்குள்ளதுமான கேடுள்ளதுமான இருதயத்தை குறித்து பார்க்கும்போது அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எங்கிருந்து வருதுன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இட் கம்ஸ் ஃப்ரம் த ஃபாதர் த டெவில். யுவர் ஃபாதர் த டெவில், ஹி வாஸ் அ மர்டரர் ஃப்ரம் த பிகினிங் அண்ட் இஸ் அ லையர் அண்ட் த ஃபாதர் ஆஃப் லைஸ். இந்த இருதயம் மார்க் 7:16 வாசிக்கும் போது இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், மண்கண், தூஷணம், பெருமையும் மதிகரும் புறப்பட்டு வரும். பொல்லாத பொல்லாங்கானவைகளாகி இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று பார்க்கிறோம். அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய இருதயத்தை, யூதா ஜனங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் அவருடைய இருதயத்தை பார்க்கும்போது எப்படி பார்த்திருப்பார், முதலாவது பாவங்களால் நிறைந்த ஒரு இதயமாக காணப்பட்டது. அடுத்தது அவர்கள் விக்கிரக ஆராதனையில் காணப்பட்டார்கள், அவருடைய இருதயம் தூரமாக இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தையானது, நீ கர்த்தரை நீ நம்பிக்கையாக கொண்டிருக்கும் போது நான் நீ ஆசீர்வதிப்பேன், நீ நிச்சயமாக ஒரு கனிதரும் ஒரு திராட்சை செடியை போல அல்லது கனிதரும் மரத்தை போல இருப்பாய் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இருதயமே திருக்குழுதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார், அதை அறியத்தக்கவன் யார். அதை தொடர்ந்து நீங்க 17 அதிகாரத்துல பதினோராம் வசனம் வாசிப்பீர்கள் என்றால், அதுல அடுத்தது ட்ரஸ்ட் வந்து ரிச்சஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட் இன் சம்திங் எல்ஸ். கடவுளே இல்லாத ஒரு காரியத்தை அவர்கள் நம்பிக்கையாக வைத்திருந்தார்கள், அதை காட்டினார். அடுத்தது மனிதர்களை அல்லது மற்றவர்களை நம்பிக்கையாக வைத்திருந்தார்கள், அதை காட்டினார். இப்போ பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல ஐஸ்வர்யத்தை, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் வைக்கிறதை குறித்து அவர் சொல்லுகிறார். சொல்லி முடித்ததுக்கு பிறகு கடைசியில மீண்டுமாக அவர் ஒரு ஆல்டர் கால் மாதிரி கொடுக்கிறார். என்ன ஆல்டர் கால் மாதிரி கொடுக்கிறாருன்னா, இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே. பதிமூணாம் வாசிக்கிறேன். அவர்களுடைய நம்பிக்கை இஸ்ரவேலின் தேவன் மேல இல்லை, அவருடைய நம்பிக்கை வித்தியாசமான காரியங்கள் மேல இருந்தனால ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு வருகிறது. ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, ஓ லார்ட், த ஹோப் ஆஃப் இஸ்ரேல், ஆல் ஹூ ஃபர்சேக் யூ ஷால் பீ புட் டு ஷேம், பட் தோஸ் ஹூ டர்ன் அவே ஃப்ரம் யூ, தோஸ் ஹூ டர்ன் அவே ஃப்ரம் யூ ஷால் பீ ரிட்டர்ன் இன் தி எர்த், இல்லைன்னா டஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டஸ்ட்ல பேர் எழுதினா என்ன ஆயிரும், என்ன ஆகும், அது வந்து மறைந்து போகும்ல. ஆனா ஆண்டவர் வந்து நம்முடைய பெயர்கள்லாம் எங்கே எழுதி வைக்கிறேன்றாரு, ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறேன்றாரு. ஆனா அந்த ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 22 அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற பெயர்களை வைத்திருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்துல வைத்திருக்கிறார். நாம் யாரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாம் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோமா? முதலாவது நாம் யோசிக்க வேண்டிய காரியம், ஹவு இஸ் அவர் ஹார்ட் கண்டிஷன். த லார்ட் சர்ச்சஸ் த ஹார்ட் அண்ட் டெஸ்ட் த மைண்ட். ஓகே, ஹவு இஸ் அவர் ஹார்ட்? டு வி ஹாவ் எனி ஐடல்ஸ் இன் அவர் லைஃப்? ஐடல்ஸ் மீனிங், ஆர் வி கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு சம்ஒன் ஆர் சம்திங்? Whom we are trusting? Trusting man, or trusting in man, or trusting in the Lord, or trusting the Lord, or trusting in our riches? Whom we are trusting? எரேமியா சொல்வது போல, இஸ்ரவேல் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, அவரை நாம் நம்பிக்கையாக வைத்திருக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நமக்கு இந்த ஒரு கனிதரும் மரத்தை போல வாழ்வதற்கு ஆண்டவர் நிச்சயமாகவே உதவி செய்வார். கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓகே, ஒருவேளை நம்ம தண்டனை குறித்து நம்ம பார்த்திருப்போம், அந்த தண்டனையெல்லாம் நம்ம எடுத்துட்டு இந்த வசனத்தை நாம் யோசித்து பார்ப்போம் என்றால், கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆண்டவருடைய ஆசை, ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் நாம் இப்படி காணப்பட வேண்டும் என்பதுதான், அதுதான் ஆண்டவருடைய பெரிய ஒரு திட்டம். ஆனால் நம்முடைய இருதயம் அவருக்கு தூரமாய் இருந்துச்சு என்றால் நாம் கனிதர் மரமாக இருக்க முடியாது. நம்முடைய நம்பிக்கை மனிதர்கள் மேலும் அல்லது தெய்வம் அல்லாத பொருள் மேலும் அல்லது ஆஸ்தியின் மேலும் நம்முடைய நம்பிக்கை இருந்துச்சுன்னா இப்படி நாம் கனிதரும் மரத்தை போல் இருக்கவே முடியாது. இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், அவரை நாம் நம்பிக்கையாக கொண்டு வாழ்வோமா? இஸ்ரவேலின் தேவனை, தேவனாகிய அவரை நாம் நம்புவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அவருக்காக கனிதரும் மரத்தை போல ஈவன் மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும், அதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, மலையே இல்லைன்னா கூட நாம் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்போமா? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தரணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். கண்ணபடி ஜெபிப்போம்.
ஆதியாகமத்துல வாசித்தோம், வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்தோம். அந்த புக் எண்ட் பேஜஸ்ல நம்ம பார்த்தது ஆண்டவர் மனிதரை படைத்து இப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலையில் வைக்கிறார். படைக்கும் போது ஆண்டவர் அப்படிதான் படைத்து உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் பல செடிகள் கொடிகள் விருட்சங்கள் மத்தியில் நீர்கால்களின் ஓரத்தில் கொண்டு போய் வைக்கிறார். மீண்டும் நாம் ஆண்டவரை சந்திக்கும் போது வெளிப்படுத்தும் விசேஷத்தில் அதே விதமாக ஆண்டவர் செய்ய இருக்கிறார். எல்லா காலத்திலும் கனி தரக்கூடிய விருட்சங்களின் மத்தியில் அந்த நதிகளின் மத்தியில் தேவன் நம்மை நிறுத்தி கொண்டு போய் வைக்க இருக்கிறார். ஆனால் அந்த ரெண்டு பேஜஸ்க்கு இடையில வாழக்கூடிய நாம் அந்த யூதா ஜனங்கள் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியது நம்முடைய இருதயம் பாவத்தால் நிறைந்திருக்கும் போது நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் இல்லாது காணப்படும் போது நம்முடைய நம்பிக்கை மனிதர்களையும் அல்லது நம்முடைய நம்பிக்கை நம்முடைய சுய பலங்களையும் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய ஆஸ்தியின் மேலும் சார்ந்திருக்கும் போது நாம் அப்படி கனிதர் மரத்தை போல் இருக்கவே முடியாது. எல்லா காலத்திலும் யூதா ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னது அதுதான், நான் உன்னை நல்ல கனி கொடுக்கக்கூடிய நற்குல திராட்சை செடியாக நாட்டினேனே, நீ இப்படி போயிட்டியே. ஒரு ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து அப்படி சொல்வாரா? இல்லைன்னா ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து அதுதின் காலத்துல நற்கனி தருகிற இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் நம்மை பார்ப்பாரா? இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் தான் சொல்றாரு, இருதயமே மகா திருக்குளதும் கேடுள்ளதுமாயிருக்கிறது, அவங்களுடைய பாவம் ஆழமாக பதிக்கப்பட்டது போல இருந்துச்சான். ஆண்டவருடைய கற்பனைகளை மீறி அவர்கள் தோப்புகளையும் விக்கிரகாரங்களையும் ஏற்படுத்தி சிறு பிள்ளைகளையும் அதுல வரவழைத்து தேவனை விட்டு தூரமாகி போனார்கள். மாம்சத்தின்படி விருத்த சேதனம் அடைந்தவர்கள் இருதயத்தின்படி விருத்த சேதனம் அடையவில்லை. ஒரு நம்ம யோசித்து பார்க்கலாம், அன்றைக்கு அந்த ஜனங்கள் மாம்சத்தின்படி விருத்த சேதனம் அடைந்து விட்டார்கள். அதே விதமாக தான் சில வேளையில் நாம் காணப்படுகிறோம். கிறிஸ்தவர்களாக இருப்பதனால கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதனால நான் கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி இருதயத்தில் விருத்த சேதனம் அடையாதவர்கள் போல இருதயத்தில் நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு தூரமாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போமா? நம்முடைய செய்கைகள் நம்முடைய சிந்தனைகள் இன்றைக்கு ஒருவேளை பரலோகத்தில் நியூஸ் ஃபீட் போகும்னா எப்படி போகும் நம்மை குறித்து? ஆண்டவருடைய விருப்பத்தின்படி ஆண்டவருக்கு பிரியமானபடி நாம் நம்மை மீண்டுமாக நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்வோம். கர்த்தரையே நம்புவோம். மனிதர்களை அல்ல, நம்முடைய சொந்த பலத்தை அல்ல, நம்முடைய ஐஸ்வர்யத்தை அல்ல, கர்த்தரையே நம்புவோம். நிச்சயமாக தேவன் எல்லா காலத்திலும் கனி தரக்கூடிய மரமாக நம்மை வைப்பார்.
உயர்குல தல உயர்குல திராட்சை செடியாக நம்மை வைப்பார். உயர்குல கனிகளை தரக்கூடிய திராட்சை செடியாக வைப்பார். ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அநாதி திட்டம், உம்முடைய விருப்பம், இவைகளை குறித்து நாங்கள் தியானித்தோம் சுவாமி. ஆண்டவரே, கனிதரும் மரத்தை போல நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். எல்லா காலத்திலும் தண்ணீரே இல்லாத சூழ்நிலையிலும், மழையே இல்லாத சூழ்நிலையிலும் கூட சுவாமி, செழிப்போடு நாங்கள் காணப்படக்கூடியவர்களாய் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் எங்களை வெற்றி நீர் அப்புறப்படுத்தி சுவாமி, நாங்கள் உண்மை நம்பிக்கையாக கொண்டு வாழ தொடர்ந்து எங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜூன்ல பிதாவே, ஆமென்.